بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நான் ரெண்டு பாடம் எடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்ட்டுக்கு அக்கைதாவும் பிறகு அதற்கு சாப்பாடுக்கு பின்னால் அசருக்கு பின்னால் அடுத்த பாடம் எடுப்பேன். என்னென்னு சொன்னால், நம்ம அக்கைதாவுடைய இறுதி பகுதி, அதே போல் சீராவுடைய இறுதி பகுதி, தஃசீரும் கடைசி பகுதி. நம்ம போட்ட அந்த அடிப்படையில் ஆறு, மொத்தம் ஐந்து சூறாக்கள், ஏன்னா சூரத்துல அளவுக்கு ரெண்டு பகுதிகளாக இருந்தது. அதே போல் அக்கைதாவுடைய பகுதியில் நம்ம இறுதி பகுதியில் இருக்கிறோம். சீராவும் இன்னொரு இறுதி பகுதி இருக்குது. அதோடு இன்ஷா அல்லாஹ் இந்த செக்ஷன் என்ன செய்ய முடியும். இப்போ இதில் அக்கைதாவுடைய அம்சங்களில் நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு தலைப்பு வாரியாக ஒரு சுருக்கத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன். நம்ம இந்த 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 மூன்று மாத கால அல்லது மூன்று ஆறு வார கால இந்த தர்பியாவுடைய இதில் அக்கைதாவுடைய தலைப்பாக எடுத்தது அல் வலா வல் பரா, அதாவது நேசம் பகைமை. இன்னும் சொல்லப்போனால் நேசம் பகைமை என்பதை விட சார்ந்திருத்தலும், அதாவது பிரிந்திருத்தலும் என்று சொல்லலாம். ஏன்னா நேசம் பகைமை என்றது ஹுப்பு புஹுத் என்று சம்பந்தப்பட்டது. இறைவனுக்காக இஸ்லாத்துக்கான சார்பு கொள்கையும் இஸ்லாத்துக்கு எதிரான நிலைப்பாடுகளோடு என்னது எதிர்த்து நிற்றலும் என்ற தலைப்பு தான் நல் வலா வல் பரா என்று சொல்வார்கள். இந்த அடிப்படையான தலைப்பு தான் நம்ம எடுத்தோம். இது அக்கைதாவுடைய ஒரு மிக பிரதானமான பகுதி என்பதையெல்லாம் நம்ம சொன்னோம். அல் வலா வல் பரா, இந்த பகுதி நம்ம புரியாத நேரங்களில் சில பொழுதுகளில் நம்ம ஓரளவு நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் சரியான முழுமையான வடிவத்தில் நம்ம புரியாத நேரத்தில் நம்ம குஃபுரில் விழுவதற்கான வாய்ப்பு கூட அதில் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் இந்த ஹிஜ்ரத் என்பது அந்த அல் வலா வல் பராவோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அதே போல் நம்ம ஒரு குஃபுருடைய நாட்டில் இருத்தல், இஸ்லாமிய நாட்டில் இருத்தல், சிறுபான்மை பெரும்பான்மை இதெல்லாம் இதோடு சம்பந்தப்பட்டது, அந்த பகுதிகளோடு சம்பந்தப்பட்டதுதான் என்பதை நம்ம படிப்பதற்காக தலை போட்டோம். அதில் ஆரம்பமாக அல் வலா வல் பரா என்றால் என்ன என்ற பகுதியை என்ன செய்தோம் பார்த்தோம் முதல் கட்டமாக. இரண்டாவதாக, அதாவது பிதத்துவாதிகளில் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் என்றால் நேசம் பகைமை என்பதும் அங்கே உண்டாகுது. பிரிந்திருத்தல் சேர்ந்திருத்தல் என்ற பகுதி அங்கே பிதத் விஷயத்திலே உண்டாகிறது. காரணம், மார்க்கத்தில் புதிதான விஷயங்களை உருவாக்கினவர்கள் ஏதோ ஒரு வகையில் மார்க்கத்தோடு என்ன செய்கிறாங்க, முரண்படுறாங்க. அப்போ முரண்படக்கூடியவர்கள் மார்க்க சிந்தனையோடு முரண்பட்டாலும் கூட அவங்களோடு நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு என்ன செய்கிறது இருக்கிறது. அது சம்பந்தமாக நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். மார்க்கத்துக்காக சேர்தல், மார்க்கத்துக்காக பிரிதல் என்ற அம்சம் தானே. அப்போ அதனால் அவர்களோடு எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு பகுதி பார்த்தோம். மூன்றாவது பகுதியாக, அதாவது ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். அது என்னன்னு சொன்னால், இரண்டு அம்சங்களை உள்ளடக்கி பார்த்தோம். மூன்றாவது பகுதியாக, அதாவது காஃபிர்களுடைய வகைகள், அவங்க யார் யார், ஹர்பியூன்கள் யாரு, ஜிம்மியூன்கள் என்பவர்கள் யாரு, அதே போல முஸ்தமனூன்கள் என்பவர்கள் யாரு, இது போன்ற விஷயங்களை நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். காஃபிர்களுடைய பகுதிகளில் இவர்கள் அதை முஆஹதூன் யாரு, இப்படி நாலு பகுதிகளாக என்ன செய்தோம் காஃபிர்கள் விஷயத்தில் நம்ம பார்த்தோம். அதில் தொடர்லையே ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து பார்த்தோம் என்னன்னு சொன்னால், அதே மூணாம் வாரங்களிலே, அதாவது காஃபிர்களுடைய விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எது எது எல்லாம் குஃபுர் அல்லாம், அதாவது நேசித்து நடத்தல் பகைத்து நடத்தல், குஃபுரோடு இருக்கின்றவர்களோடு எப்பொழுதும் ஒரு பகைமை இருக்க வேண்டும். அதை நம்ம பார்த்தோம். எங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒரு பகைமை இருக்கிறது. இந்த பகைமைக்கு எதிராக நம்ம வந்து நேசமாக நடந்து கொண்டால் இரண்டு விதமான நேசங்கள் இருக்குது. ஒன்று இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது ஆனால் பெரும்பாவம், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது ஆனால் பெரும்பாவம். இன்னொன்று இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும். நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாத ஆனால் பெரும்பாவங்களாக இருக்கக்கூடிய பட்டியல் ஒரு பட்டியல் என்ன செய்தோம் நம்ம பார்த்தோம். அதாவது காஃபிர்களோடு நம்ம எப்படி நடந்து கொள்ளுதல் என்ற விஷயத்தில் இப்படி 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 இப்படியெல்லாம் நம்ம நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அது எதை குறிக்கும், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது விட்டாலும் கூட அது பெரும்பாவமாக என்ன செய்யும் கருதப்படும். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம், ஹாத்திபு பின் அபி பல்தாடே சம்பவம். பல செய்திகள் சொன்னோம், ஞாபகத்துக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அதை சொல்லக்கூட உங்களுக்கு யோசிப்பு, அந்த பத்தில் ஒன்றும் ஞாபகம் வராது. அதனால் ஹாத்திபு பின் அபி பல்தாவை என்ன செய்யற ஞாபகப்படுத்துகிறேன். ஹாத்திபு பின் அபி பல்தா என்ன செய்தார், காஃபிர்களோடு ஒரு நேசம் வச்சார். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றிக்கு போகிறார். அந்த செய்தி என்ன செஞ்சார், கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டார். அப்போ கொடுத்தால் அது பெரும் பாவம். இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார், இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு வலா வைக்கிறார். யாரோட, குஃபார்களோட ஒரு தொடர்பு வைக்கிறார். அப்போ இது வந்து என்ன செய்யும், பெரும் பாவம். ஆனால் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுமா என்று கேட்டால் இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யாது, வெளியேற்றாது. காரணம், அவர் அந்த வேலையை செஞ்சது இஸ்லாத்திலுள்ள வெறுப்பாளே இல்லை, தனது சொந்த லாபங்களுக்காக என்ன செஞ்சார், செஞ்சாரு, அது பெரும் பாவம் தான். ஆனா இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யாது, வெளியேற்றாது. இப்படி இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாத அல் வலா அல் பரா என்ற பகுதி ஒரு பகுதி என்ன செய்தோம் பார்த்தோம். அதுக்கு அடுத்த தொடர்ல, அதாவது சென்ற கடைசி வாரமாக, காஃபிர்களோடு நம்ம எதெல்லாம் நடந்து கொள்ளலாம், எப்படி எப்படியெல்லாம் என்ன செய்யலாம், நடந்து கொள்ள அனுமதி உண்டு என்ற பகுதியை பார்த்து அதோடு தான் என்ன செய்தோம், அந்த பகுதி நிறுத்தப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அந்த அவருடைய மற்ற பகுதி என்ன செஞ்சிருவோம் பார்த்துட்டு, அது கடைசி பகுதி எல்லாம் வலாவல் வரா என்ற பகுதிக்குள்ள வரக்கூடிய அம்சம். நம்ம ஒரு ஒரு தலைப்பு வாரியாக மீட்டிங் என்ன நம்ம எதுக்குள்ள இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காக. அதில் நம்ம கடைசியாக எதை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது கிட்டத்தட்ட 14 விஷயங்கள் அந்த காஃபிர்களோடு இதெல்லாம் நம்ம நடந்து கொள்ளலாம் அப்படின்ற பட்டியல 14 விஷயங்கள். அதுல 12 வரைக்கும், அதாவது 12 வரைக்கும் என்ன செஞ்சுக்குது பார்க்கப்பட்டிருக்கு. அடுத்த ரெண்டோட அடுத்த பகுதிக்கு நம்ம போகலாம். என்ன அந்த 14 விஷயங்கள், நான் சுருக்கமாக இந்த இடத்துல சொல்லிடுறேன். எப்படி என்று சொன்னால், அதாவது ஒரு அதாவது ஒரு முஸ்லீமுடைய முஸ்லீமுக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக இல்லாமல் இருக்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள்ல அவர்களை கூலிக்கு அமர்த்தி நம்ம என்ன செய்யலாம், வேலை வாங்குறது, கூலிக்கு எப்படி ஒரு முஸ்லீமை நம்ம யூஸ் பண்றோமோ அதே மாதிரி நம்ம வந்து கூலிக்கு அவர்களை வேலை கமர்த்துவது மார்க்கத்துக்கு முரணானது அல்ல. அதே போல காஃபிர்கள் யாரெல்லாம் தேவைப்பட்டவங்க இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவுவது என்ன செய்யாது, அவர்களை வந்து மார்க்கத்துக்கு எதிரானவர்களோடு நேசம் வைத்தல் என்ற பட்டியலுக்குள்ள என்ன செய்யாது, அது வராது, பெரும்பான்மைகள்லாம் வராது, நன்மையாகத்தான் என்ன செய்யும் அமையும். அது போல அவர்களுக்கு அன்பளிப்பு நம்ம கொடுக்கலாம், அன்பளிப்பு கொடுப்பதுல அவர்களுக்கு தவறு கிடையாது. விரிவாக பார்க்கப்பட்டதை தலைப்பு வாரியா வாசிட்டு போறேன். அடுத்ததாக வந்து விருந்தாளியாக வந்து இறங்குற நேரத்தில் அவர் விருந்தாளி என்ற அடிப்படையில் அவர் கண்ணியப்படுத்துறது, அவர் முஸ்லீம் அல்ல எனவே கண்ணியப்படுத்தக்கூடாது என்றதெல்லாம் இல்லை. விருந்தாளியாக வந்து என்ன செய்யலாம், அவரை கண்ணியப்படுத்தலாம். இப்போ இதெல்லாம் நம்ம சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும். இஸ்லாத்துக்கான நேசம், இஸ்லாத்துக்கான பகைமை என்பதில் இஸ்லாத்துக்காக பகைத்திருப்பவரோடும் வீட்டுக்கு வந்தால் விருந்தாளியாக கவனிக்கிறது பகைமைக்கு முரணானது அல்ல. அதான் சொல்ல வருது, பகைமைக்கு முரணானது அல்ல. அதே போல அவர் சாப்பாடுக்கு அழைத்தால், உணவுக்கு அழைத்தால் நம்ம அதில் ஒரு நல்ல ஒரு மஸ்லஹா நலவிரிக்கும் வாய்ந்தால் போகலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, காஃபிர்களுடைய உணவு அழைப்புகளுக்கும் போனார்கள் என்ற செய்தி. ஆறாவதாக, அதாவது உலக விஷயங்கள்ல அவங்களோட டீல் பண்ணுவதில் தவறு கிடையாது, பிசினஸ் விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் அவர்களோடு அதாவது நடந்து கொள்வது தவறு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அடைமானம் என்ன செஞ்சுக்கிறாங்க, வைத்திருக்கிறார்கள். அதே போல அகுல் கிதாபுடையவர்களை திருமணம் முடிக்கலாம், வேதக்கார பெண்மணிகளை திருமணம் முடிக்கலாம், அது பல நிபந்தனைகளோடு என்ன செஞ்சது பேசப்பட்டது. அடுத்ததாக வந்து எட்டாவதாக, அதாவது முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்தில் அந்த யுத்தத்தில் சம்பந்தப்படாத காஃபிர்களை கொண்டு நம்ம உதவி எடுக்கலாம், ஆனால் அதுக்கு ரெண்டு நிபந்தனை இருக்குது. அந்த மாதிரி ரெண்டு நிபந்தனை, இப்போ காஃபிர்களுக்கு எதிரான யுத்தம், அதே நேரம் காஃபிர்களையே நம்ம உதவிக்கு எடுக்கலாம், அவங்களோட சம்பந்தப்படவில்லை என்று சொன்னால் எப்படி உதவிக்கு எடுக்கலாம்னா, ரெண்டு நிபந்தனை, அவங்களுக்கு உதவிக்கு எடுத்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் எங்களில் இருந்தால், இரண்டாவது அவர்கள் சதி செய்ய மாட்டார்கள் என்ற 100% வீத நம்பிக்கை எங்களிடத்தில் இருந்தால் அப்படி என்ற பகுதியோடு நம்ம அதை பார்த்தோம். ஒன்பதாவதாக, ஒரு காஃபிரான வைத்தியர் இடத்துல மருத்துவம் செய்ய போவது என்ன செய்யாது, இதோட முரண்படாது, தாராளமாக என்ன செய்யலாம் போகலாம், அதுக்கும் இதுக்கும் எந்த முரணும் கிடையாது. அதே போல காஃபிர்கள் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு ஒருவருக்கு வாய்ப்புள்ள மனோநிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தர்மம் செய்வதில், அவர்களுக்கு ஜக்காத்து கொடுப்பதில் எந்த விதமான ஜக்காத்தை கொண்டு தர்மம் இல்லை, ஜக்காத்தை கொண்டு போய் கொடுப்பதில் எந்த விதமான தடையும் இல்லை. அதே போன்று காஃபிர்களோடு வியாபாரத்தில் பங்குதாரராக ஆகுவதில் என்னது முஷாரக்கா, காஃபிர்களோடு வியாபாரத்தில் பங்குதாரராக ஆகுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக 12வதாக, காஃபிர்கள் தரக்கூடிய அன்பளிப்புகள் என்ன செய்யலாம், அதில் வாங்கலாம். அதில் ஒரு முஸ்லீம் கேவலப்படுகின்ற தன்மை இல்லாது விட்டால், அவர் அன்பளிப்பு தாரா அதை வாங்கினால் முஸ்லீம் என்ன செய்யும், கேவலப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால் என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. இல்லாத ஒரு நிலைமையாக இருந்தால் அவங்களோட அன்பளிப்புகளை வாங்குவதில் தவறு இல்லை. இதுவரைக்கும் தான் நம்ம என்ன செய்தோம், கடந்த வகுப்பில் நடந்த அகீதா பாடத்தில் அது அஜ்மல் அப்பாசி மூலம் எடுத்த பகுதி, அதில் நம்ம அது வரைக்கும் தான் நம்ம 12 வரைக்கும் தான் என்ன செய்தோம் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்ததாக எஞ்சி இருக்கக்கூடிய இரண்டு பகுதியும், காஃபிர்களோடு நம்ம நடந்து கொள்வது இது ஒரு நாளும் இஸ்லாத்துக்காக நாங்கள் அவர்களை பகைத்திருத்தலுக்கு முரணாக என்ன செய்யாது அமையாது என்பதில் 13வது பகுதி, ஒரு முஸ்லீம் ஒரு காஃபிரிடத்தில் வேலை செய்வது கூட என்னது தடை கிடையாது, தாராளமாக என்ன செய்யலாம், ஒரு காஃபிரிடத்தில் ஒரு முஸ்லீம் வேலை செய்யலாம், அதில் அதாவது எந்த விதமான தவறு கிடையாது. ஆனால் இதில் வந்து அதாவது ஒரு விஷயம் அவர் பதிவு செஞ்சுக்கிறாரு, இது ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய விஷயம், அது எந்த அளவுக்கு அதாவது சரி அப்படி பிழை என்பது இங்கே சொல்ல முடியாத இருக்கே, கொஞ்சம் தேட நிறையாது, நான் தேட இல்லை. என்னன்னு சொன்னால், வயஜூஸ் ஐ அமல் அஃபி அமலின் யுதீருஹு பாதுல் குஃபார், காவிர்களில் ஒரு சிலர் நிர்வகிக்கக்கூடிய விஷயங்களில் இவர் அதில் ஒரு போய் வேலை செய்வதில் தடை கிடையாது சொல்லிட்டு சொல்கிறாரு. லாக்கின் ஆனால் கூடாது, லா யஜூஸ் அய்யமல் ஃபி கிதுமத்தில் காஃபிர ஷக்ஸியா, ஒரு காஃபிருடைய பர்சனல் வேலைகள் செய்கிற இடத்துக்கு ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது என்றார். உதாரணம் சொல்றாரு, க தபகை தாமிஹி, சமையல்காரராக வேலை செய்தல். ஒருத்தருக்கு ஒரு கம்பெனி வைக்கல, ஒரு காஃபி வைக்கிறாரு, அவர் வீட்டில் வேற என்ன செய்யறாரு, சமையல்காரராக என்ன செய்யறாரு, வேலை செய்கிறார். ஹஸ்லி சியாபிஹி, அவருடைய டிரெஸ் கழுவுறவராக என்ன செய்யறாரு, வேலை செய்கிறாரு. ஏனென்று சொன்னால், ஒரு முஸ்லீம், ஒரு ஈமானை சுமந்தவன், ஒரு குஃபருடைய இடத்துல ஒரு தனிப்பட்ட ஒத்தன்ற போய் தன்னுடைய ஈமானுக்கு மத்தியில், லிமா ஃபி இதாலிக்க மின் இஸ்லாலி நஃப்ஸிஹி லஹு, தன்னைத்தானே கேவலப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அந்த இடத்துல என்ன செய்கிறது, இருக்கிறது அப்படி என்கின்ற ஒரு பகுதி என்ன செய்கிறாரு, அதில் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அது அல்லாஹு ஆலம், இது எந்த அளவில் என்னது சரியாக இருக்கும் என்பது ஒரு வரணும், அது குறிப்பாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இதில் நான் நஃபி செய்வதற்கோ இல்லை அப்படின்னு நூற்றுக்கு மறுத்து விடுவதற்கோ ஏற்றுக்கொள்வதற்கோ ஒரு ஆய்வு ஒன்று என்ன செய்யணும், மேலோட்டமாக பார்த்து நம்ம எதையும் மறுத்துறையில, அது கொஞ்சம் ஒரு தனிப்பட்ட ரீதியான ஒரு ஒரு ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு தான் சொல்லப்பட வேண்டிய விஷயம். ஆனால் உதாரணம் அவர் போட்டுக்கிறார், இந்த உதாரணம் போடாமல் சொல்லியிருந்தால் ஓகே, ஒரு முஸ்லீம் தன்னைத்தானே காவிரிடத்தில் கேவலப்படுத்துகின்ற அமைப்பிலான வேலைகள் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு போட்டிருந்தா அது சரி, அந்த வசனம் சரி. அதுக்கு ஒரு சொன்ன உதாரணம் இருக்குது, அவட்ட சமையல்காரராக வேலை செய்தல், அவட்ட ட்ரெஸ் துவைக்கிறவராக வேலை செய்தல், இதெல்லாம் அதில் வரும் அப்படி என்று சொல்கிற அந்த பகுதி இருக்குது. அது கொஞ்சம் என்னது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய உதாரணங்கள். சப்ஜெக்ட் சரி, சப்ஜெக்ட் என்னது அதில் சரியாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக 14வதாக, அதாவது காவிர்களை வாழ்த்துதல், மார்க்கத்தோடு சம்பந்தப்படாத விஷயத்தில் வாழ்த்துவது தவறு கிடையாது. தஜூஸு தஹ்னியத்துஹும் பி முனாஸபாத்திஹிம் துன்யவியா கஹுசூலி ரிபஹ் அவ் விலாதா விலாதத்தி வலத். அதாவது ஒரு குழந்தை கிடைக்குது, நம்ம பேச கிடைக்குது, அப்போ உங்களுக்கு குழந்தை கிடைச்சதுக்காக என்ன செய்கிறோம், நம்ம மப்ரூக்னு சொல்லுவோம். மப்ரூக்னு சொல்லக்கூடாது, முபாரக்னு சொல்கிறனா சொல்லணும், அது முபாரக் அவனுக்கு சொல்லுவோம் இல்லாது. மப்ரூக்னா என்ன, ஒட்டகம் வந்து உட்காருமே அப்படி உட்கார வைக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம், அதான் மப்ரூக். முபாரக்னா தான் என்னது, அதில் வந்து அவர் பறக்கத்து பொருந்தியவனாக ஆகட்டும். மப்ரூக்னா ஒட்டகம் மாதிரி கவலட்டும்னு அர்த்தம், ஒட்டகம் மாதிரி, அதான் புரூக்னு சொல்கிறது சரியா. ஃபலா யப்ரூக் கமா யப்ரூக்குல் பாயிர், முபாரக் என்ற வார்த்தை தான் சரியான வார்த்தை பொதுவாகவே, அது அந்த சுட்டிக்காட்டான மப்ரூக்கான பழக்க வழக்கத்தில் அது சொல்கிறோம். அவட அந்த வார்த்தத்தில் நாங்கள் அந்த நோக்கத்தை எதிர்பார்க்கறது இல்லை, அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இல்லை. முபாரக் நம்ம சொல்லலாம், ஏன்னா வரக்க செய்வானா பறக்க நம்ம யாருக்கு துவா கேட்கலாம், ஒரு முஸ்லீமுக்கு தான் கேட்கலாம். ஆனால் பொதுவாக வாழ்த்துவது என்னது, ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லிக்கிறீங்கன்னு சொல்கிறதோ, அல்லது அதற்காக வேண்டி அவருக்கு கொஞ்சம் ஒரு என்னது ஒரு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறதோ எந்த விதமான தவறும் கிடையாது. அதே போல் ஒரு லாபம் அடைஞ்சிட்டார் பிஸ்னஸில், அது நம்ம ஃபோன் பண்ணி அதை நம்ம பாராட்டுறதோ, நேரடியாக அவருக்கு அதை பாராட்டுறதோ அல்லது சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கொள்றதோ அதில் தவறு கிடையாது. உன் அஹ்விதா அளிக்க இதா கான் அலி மஸ்லஹா ஷரா ஐயா, இதில் வந்து மார்க்க ரீதியான ஒரு பலன் அதில் இருக்குமாக இருந்தால். ஏன்னா பொதுவாக ஒரு முஸ்லீம் அடுத்த காஃபிருடைய ஹிதாயத்தில் தான் ஆர்வமாக இருக்கணும். நம்ம இப்படி வாழ்த்துவதனால் அவன் உள்ளத்தில் என்ன செய்யலாம், எங்கள் மீது உள்ள ஒரு பகமை போகலாம் என்ற மாதிரியான ஒரு மஸ்லஹா சிந்தனை இருக்குமாக இருந்தால் இந்த மாதிரி செய்யலாம் என்று அவர் என்ன செய்கிறார், பதிவு செய்கிறார். ரைட், இப்போ இதுதான் மொத்தமாக 14 விஷயங்கள். இது அல்லாத விஷயங்களும் இருக்கலாம், 14 விஷயங்கள் காஃபிர்களோடு இப்படி செய்வதெல்லாம் முரணாக இல்லை, இது பிரபலமான விஷயங்களோ அதைகள் என்ன செஞ்சுக்கிறாரு, பதிவு செய்திருக்கிறார். அப்போ இவைகள் ஒரு நாளும் நம்ம வந்து அவர்களை பகைத்தல், குஃபர் என்பது அவங்க குஃபரில் இருக்கிறாங்க அதனால் நம்ம பகைக்கணும். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை நம்ம பார்த்தோம், உங்களுக்கு எங்களுக்கு இடையில என்னது பக்தா, பகைமை, அதாவத்து வல் பக்தா இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் குரோதமும் பகைமையும் இருக்கும்னு சொல்றாரு. எப்பயும் காவிருக்கு முஸ்லீம் கடையில் அது இருக்கும், ஆனால் அது இந்த வேலைகளை செய்வதற்கு என்னது முரணாக அமையாது என்பதை நம்ம இங்க பார்த்த விஷயம். இப்போ அடுத்ததாக என்னன்னு சொன்னால், அடுத்த பகுதி அவர் என்ன பதிவு செய்கிறார், அல் வலா உல் குஃப்ரி லில் குஃபார். இப்போ ரெண்டு பகுதி, இப்போ இந்த பகுதிக்கு முன்னால் ஒரு பகுதி நான் சொன்னேன், நம்ம 3வது வாரம் எடுத்தேன், என்ன குஃப்ருக்கு கொண்டு செல்லாத ஆனால் பெரும்பாவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பிலான மார்க்கத்துக்கு முரணான செயல்கள், காஃபிர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய மார்க்கத்துக்கு முரணான செயல்கள், இஸ்லாத்தொட்டு வெளியே போடாது, ஹாதிப் பின் அபி வல்தா செஞ்ச மாதிரியான செயல்பாடுகள் அப்படி என்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இப்போ சொல்ல போகிற ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காஃபிர்களுடனான உறவு முறை, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காஃபிர்களுடனான உறவு முறை, அல்லது காஃபிர்களுடனான இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அளவிலான உறவு முறை, அல் வலா உல் குஃப்ரி இல் குஃபார் அப்படி என்கின்ற ஒரு பகுதியை பதிவு செஞ்சுட்டு அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்றார். அதாவது காவிர்களை அவர்களது தீனுக்காக நீங்க நேசித்தால் நீங்க இஸ்லாத்தை வெளியே போறீங்க. எதுக்காக காவிர்களை நேசிக்கிறீங்க, முஸ்லாத்தில் இருந்து கொண்டு 5 நேரம் தொழுது கொண்டு இஸ்லாத்தை பெருமதியான மார்க்கமாக நினைத்து கொண்டு காவிர்களை வந்து பாக்குறீங்க, என்ன ஒரு அழகான ஒரு தீன்ல இருக்கிறாங்க, எதுல கிறிஸ்தவத்தை இருக்கிறத பாத்துக்கண்டு என்ன ஒரு அழகான ஒரு தீன்ல இருக்கிறாங்க, அந்த தீனால தான் இவங்க இந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு நல்ல மக்களாக சோசியல் சேவை செய்யக்கூடிய இடத்துல இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அந்த தீனை நீங்க கவர்ச்சியாக நினைத்து அதனால் அவர்களை விரும்ப ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட உள்ளத்தில் என்ன வந்துட்டு குஃபுர் வந்து விட்டதுன்னு அர்த்தம். ஒரு ஒரு மதத்தை பார்த்து அந்த மதத்துடைய செயல்பாடுகளை ஒன்றில் அழகு என்று நினைக்கிறது வேற, அந்த மதத்திலேயே உங்களுக்கு ஒரு விருப்பம் வருது, அந்த மதத்தில், அந்த கொள்கையில, அந்த வழிகட்ட, அந்த குஃப்ரான அந்த சிந்தனையில, அல்ல அந்த குஃப்ரான அந்த மார்க்கத்தில் உங்களுக்கு ஒரு நேசம் உண்டாகுது. என்ன உள்ள அழகான ஒரு சிஸ்டமான ஒரு மார்க்கம், சீக்கிய மார்க்கத்தை பாருங்க எப்படி வச்சுக்கிறான்னு சொல்லி. அவங்களாம் முஸ்லீம்களாக இருக்க வேண்டியவங்க. இந்த மாதிரி ஏதாவது என்னது சீக்கிய மதத்தை இஸ்லாமும் உண்டா இருக்க கூடாதான்ற லெவலில் வந்ததுன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக எங்களுக்கு தெரியும், அதாவது இந்த இஹ்வால் முஸ்லீமில் உள்ள பல அறிஞர்கள் ஒரு பேர் சூட்டுவாங்க, அல் இஷ்திராக்கியத்துல் இஸ்லாமியா, இஸ்லாமிய கொம்யூனிசவாதம் அப்படின்ட்டு. இஸ்லாமிய கொம்யூனிசத்தில் உள்ள பைத்தியத்தில் இஸ்லாமும் கொம்யூனிசம் உண்டு என்ற இடத்துக்கு என்ன செய்யறது, கொண்டு போறது, அல்லது கொம்யூனிசத்தை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறது. இப்படி வந்தா அது என்ன குஃப்ர். அபூதர் ரதியல்லாஹு அவர்களை வந்து இஷ்திராக்கியும் இஸ்லாமியும், ஒரு முஸ்லீம் கம்யூனிஸ்ட்வாதியா யாரு அபூதர் கஃபார், உஸ்மான் ஒதுக்கி தனியே போனாரே பொருளாதாரம் பண்ண அண்டைக்கு செலவழிச்சு முடிச்சிடணும், அதனால அபூதர் கஃபார் யாரு ஒரு கம்யூனிஸ்ட்வாதி. இதெல்லாம் என்னது குஃப்ர். ஏன் உங்களுக்கு அதுல பாசம் வருது, அதுல ஏன் நேசம் வருகிறது, அந்த கொள்கையில ஒரு அழகு உங்களுக்கு என்ன செய்யுது ஏற்பட, அந்த கொள்கை உங்களுக்கு கவருது, கவருகிற நேரத்தில் அதுல விருப்பம் ஏற்பட்டால் இதுதான் அல் வலா உல் குஃப்ரி. குஃப்ரின் காரணமாக தான் உங்களுக்கு அங்கே நேசமே வருது. ஒருத்தரோட நல்லா பழகுறீங்க, அவர் நான் பௌத்தனண்டா பழக மாட்டேன், கிறிஸ்தவனுடா ஏன் பழகிறேன், கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு அழகான மார்க்கம், அந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நல்லது, அதனால தான் நான் பழகிறேன் என்று கிறிஸ்தவ மதத்தையே உங்களுக்கு விருப்ப மஹப்பத்து ஏற்படுகிறது என்றால், நீங்கள் முதலாவது கிறிஸ்தவ மதத்தை வெறுக்கக்கூடிய விஷயம் என்ன, அல்லாவுக்கு மனைவிக்கிறன்றாங்க, அல்லாவுக்கு பிள்ளைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அல்லாஹு தஆலா சொல்ற வானம் பூமி எல்லாம் என்ன, அதாவது அந்த இந்த வெடித்து செதற பார்க்கிறது அல்லாஹு தஆலா சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நாலு விஷயத்தை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த மார்க்கத்தில் ஒரு மஹப்பத் வருதாக இருந்தா நீங்க எதை கணக்கு எடுக்கல, அல்லாஹை பத்தி நடந்த அந்த துல்மை என்ன செய்யல நீங்க கணக்கு எடுக்கல. இப்படி எடுத்தீங்க என்று சொன்னால் இது என்ன உங்களுக்கு குஃபுர்ல கொண்டு போய் சேரும். நீங்க என்னதான் காஃபிரோட பகைச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நேசம் உங்களுக்கு உண்டாகுமாக இருந்தால் இது உங்களுக்கு குஃபுர்ல கொண்டு போய் சேர்க்கும். இப்போ உதாரணமாக அவர் சில உதாரணங்கள் அவருக்கு சொல்லி காட்டுறாரு. உதாரணமா அதாவது முஸ்லீம்களுக்கும் காவிர்களுக்கு இடையில யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கிற நேரத்தில் இந்த இடத்துல முஸ்லீம்கள் அட்டகாசம் தாங்க இயலாது, நீங்க அவர் நினைக்கிறாரு முஸ்லீம்கள் அட்டகாசம் தாங்க முடியாது. ஒரே வழி ஆயுதமெல்லாம் இவருக்கு கொடுத்து இந்த முஸ்லீம்களை இந்த ஏரியா விட்டு என்ன செஞ்சிடணும், இல்லாம ஆக்கினால்தான் இந்த தீன் என்ன செய்யும், கிறிஸ்தவ மதம் இவர் முஸ்லீமா தான் இருப்பாரு, இந்த தீன் என்ன செய்யும் இந்த இடத்துல இருக்கும் இப்படி சொன்னால். அல்லது அந்த உதாரணமாக இந்த கிளிப் ஒன்று வந்தது, ஒரு ஐரோப்பாவுடைய முக்கியமான நாடுகள்லாம் சேர்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு ஈரானிய முக்கியமான ஒரு அறிஞர் பேசக்கூடிய ஒரு கிளிப் ஒன்று வந்தது, ஒரு ஃபாதிரி அப்படி கையை தூக்கி காட்டிட்டு பேசுறாரு ஒரு கிளிப் அரபுல. அதில் என்ன பேசுறாரு டோட்டலான்னு சொன்னால், இஸ்லாத்தை ஒரு சைட்டில் வச்சுட்டு இஸ்லாம் பெரிய பிரச்சனை, உங்களோட சேர்றதுக்கு எனக்கு இஸ்லாம் என்னது ஒரு பெரிய சிக்கல்ன்னு மாதிரி சொல்லிட்டு என்ன முழுமையாக பேசுறாருன்னு சொன்னால், கலாச்சாரங்கள் உலகத்தில் பல இருக்கலாம், ஆனால் நாகரிகம் வேண்டாம், மனித நாகரிகம் மட்டும்தான், இஸ்லாமிய நாகரிகம் கிறிஸ்தவ நாகரிகம் ஒரு நாகரிகம் என்னது இல்லை அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு, இஸ்லாம் என்றது பெரிய டிஸ்டர்பான விஷயம். அந்த பார்லிமெண்ட் அந்த இடத்தை காட்டி அந்த பில்டிங்கை காட்டி, இதுல ஒரு கிறிஸ்தவர் இந்த பில்டிங்கை கட்டிக்கிறாரு, ஒரு யூதர் கட்டிக்கிறாரு, ஒரு முஸ்லீம் கட்டிக்கிறாரு அப்படின்னா இது என்ன பனாஹுல் இன்சான், மனிதன் கட்டி, இது மனித நாகரிகம், எது இந்த பில்டிங் வந்து மனித நாகரிகமா. அப்ப என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா, எல்லா மனிதர்களும் சேர்ந்து உருவாக்கியதான் மனிதாபிமானம், அவனவன் உருவாக்கின்றதான் மார்க்கம், அவனவன் தனது லாபங்களுக்காக உருவா. இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் எதில் சேர்க்கும், காவிர்களை அவர்களது தீனுக்காக நம்ம விரும்புகிறோம் என்கின்ற ஒரு மனநிலைக்கு என்ன செய்யும் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களை, இது முதல் பகுதி என்ன, காவிர்களை அவர்களது தீனுக்காக நேசித்தல், அவருடைய தீனுடைய குவாலிட்டிக்காக நாம் என்ன செய்தல் நேசித்தல் என்பது உனக்கு இஸ்லாத்தை பற்றி அறிவில்லை என்பது அர்த்தம், உனக்கு இஸ்லாத்தை பற்றி அறிவில்லை என்பது அர்த்தம், அல்லது அந்த மார்க்கம் அவ்வளோ மோசமாக நீ சேர்றாய் என்று சொன்னால் உனது உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றி தெளிவில்லை, அந்த மார்க்கத்தை பற்றிய தெளிவு அதிகமாக என்ன செய்கிறது உள்ளத்தில் இருக்கிறது அர்த்தம், அறியாமை மிக்க தெளிவு. இது ஒரு அம்சம். இரண்டாவது என்னன்னு சொன்னால், அதாவது சில சில உதாரணங்கள் அவர் சொல்லிக்கிட்டு போறாரு. ஆனால் ஒரு விஷயம், காவிர்களோடு இந்த மாதிரி ஒருத்தர் நேசம் வைக்கிறதுக்கு உலக காரணமாக இருந்தால் அது இதுக்குள்ள வராது, அது எங்கே போயிடும், இஸ்லாத்தை வெற்றி வெளியேற்றாத பெரும்பாவங்கண்ட பட்டியலுக்கு போயிடும். அதுதான் அந்த ஹாத்திப் இப்னு அபி பல்தா வந்து என்ன செஞ்சாரு, யுத்தத்துக்கு முஸ்லீம்களுக்கு எதிராகத்தான் என்ன செய்யறாரு உதவி செய்கிறார், ஆனால் நோக்கம் தீனில் உள்ள விருப்பம். அவர் சொல்கிறார் அவரே ரசூலுல்லாஹ் என்ன சொல்ற, அல்லாஹ்வின் தூதரே இந்த மார்க்கத்தில் உள்ள வெறுப்புலையோ இதை விட்டு போகணுமென்றோ நான் இதை என்ன செய்யலை, எனக்கு இந்த இஸ்லாத்தை விட ஒரு பெருமதியான ஒன்று இல்லை. ஆனால் அன்று உலக காரணத்தை என்ன செய்கிறாரு விளங்கப்படுத்துறாரு, பெரும்பாவம் அது, அது பெரும்பாவம். அதே மாதிரியான காரணங்களாக இருந்தால் அவர் பெரும்பாவம் செய்கிறார் என்ற பகுதி வேறு. இந்த அரசியல்வாதிகள்லாம் பேசிக்க நிற்கிறாங்களே, அரசியல்வாதிகள் சில நேரத்தில் என்ன செய்வாங்க, அடுத்த மாதத்தில் ஒரு வேற மாதிரியெல்லாம் பேசிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன காரணம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அரசியல் கொஞ்சம் காலத்துக்கு என்ன செய்யணும், நம்ம இருந்து கொள்ளணும் என்பது தான் நம்ம அதற்காக வேண்டி பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் பார்க்குறோம். ஆனால் தீனுக்காகவே அவர் என்ன செய்கிறாரு, அதை விரும்புகிறார் என்று இருந்தால் அவர் என்ன செய்கிறார், இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறார். இதுதான் மிக முக்கியமான இடம். அடுத்தது பாருங்கள், அதாவது ஒரு சில உதாரணங்களை என்ன செய்யறாரு, இதுல முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கணும், ஹாத்திம் இப்னு அபி வல்தாவுடைய செய்தி இந்த பாபுக்கு அச்சானி காயிதா, ஒரு பெரிய ஒரு அடிப்படையான செய்தி. அதுல இருந்து பல விஷயங்கள் என்ன செய்யலாம் எடுக்கலாம், நீங்க பல உதாரணங்கள் அதை தான் என்ன செய்யறாங்க கொண்டு வருவதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல அதாவது இரண்டாவது அம்சம், காபிர்களுடைய குஃப்ரில் உங்களுக்கு திருப்தி ஏற்படுதல், மார்க்கத்துக்காக அவர்களை விரும்புதல் வேறு, காபிர்களுடைய குஃப்ரில் திருப்தி. அப்படின்னா என்ன, அவர்களை நான் காபிர் என்று சொல்ல ரெடி இல்லை, யார கிறிஸ்தவர்களை நான் காபிர் என்று சொல்ல ரெடி இல்லை. அதே போல யார அதாவது யூதர்களை நான் காபிர் என்று சொல்ல ரெடி இல்லை, பௌத்தர்களை நான் காபிர்கள் என்று சொல்ல ரெடி இல்லை. இந்த மாதிரி நம்ம ஒரு வார்த்தை சொல்லி அவர்களெல்லாம் நம்ம காபிர் என்று சொல்வதற்கு என்னது தயாராக இல்லை என்று யாராவது சொன்னால் இதன் அர்த்தம் என்ன தெரியுமா, அந்த குஃப்ரை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க, பொருந்திக் கொள்கிறீர்கள். எப்படி பொருந்து கொள்கிறேன், நேரடியாக நீங்க அந்த வார்த்தையை சொல்லாது விட்டாலும் எப்படி பொருந்து கொள்றீங்கன்னு சொன்னா, அவர்கள் நிராகரிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. முதல் விஷயம் எப்படி நிராகரிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு, என்ன உரிமை உண்டு, மனிதாபிமானம் மனிதன் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு ரைட் உண்டு, அந்த உரிமை இல்ல. அவங்க முதலா படிக்கணும், படிச்ச பின்னால நிராகரிச்சா தான் நம்ம அவங்களை காபிர் என்று சொல்லணும். அவங்களுக்கு தெரியாது, அவங்க அதனால என்ன செய்யறாங்க, அதை ஏத்துக்கண்டிக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம காபிர் என்று சொல்லுவாங்க, ஒரு ரைட் இருக்குதா இல்லையா, இப்ப விளங்காத நேரத்தில் அப்படித்தான் என்ன செய்வார்கள், நிராகரிப்பார்கள். இந்த மாதிரி அவருடைய குஃபர்களுக்கு சார்பாக நம்ம வாதித்தோம் என்று சொன்னால் ஏன்டா, இன்றைக்கு உங்களுக்கு பார்க்கலாம், பொதுவாக இந்த நன் முஸ்லிம் தாவாவுடைய அந்த நேரங்களில் இந்த வார்த்தை சொல்லப்படும், நம்ம எத்தி வைக்காது விட்டால் நாங்கள் குஃபரை அல்லாஹ்வுத்தால நாளை மறுமையில் கேட்பான், நம்ம எத்தி வைக்காட்டி நாளை மறுமையில் கேட்பான். அப்படி கேட்பான்னா முதலாவது யார் அல்லாஹ்வுத்தால கேட்கணும் தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஏன் ரசூலாங்க யாருக்கு அனுப்பப்பட்டாங்க, முழு உலகத்துக்கு, முழு உலகத்துக்கு நபியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டாங்க. போனாங்களா முழு உலகத்துக்கும், போகல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃப் அதாவது காஃபத்தன் முழு உலகத்துக்குமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டவங்க, ஆனா முழு உலகத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, போகவில்லை. என்ன புரிஞ்சுக்கொள்ளும் சொன்னால், ஒவ்வொருவராக போய் தேடி இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்ற கடமை எங்களுக்கு என்னது, இஸ்லாம் எங்கேயும் சொல்லல. அந்த மாதிரியான ஒரு வாஜிப் என்பது அல்லாஹ் தஆலா எங்கேயும் ஏற்படுத்தல. ஒருவர் உங்கள்கிட்ட இஸ்லாத்தை கேட்டு வந்துட்டாரு, அதுக்கு பின்னால நீங்க சொல்லாமீங்க உங்களுக்கு பெரும் பாவம். அதுக்கு பின்னால இஸ்லாத்தை கேட்டு படிக்க வராரு, நான் வேற வேலையில இருக்கிறேன்னு சொல்லி அது சொல்லாம இருந்தீங்கன்னு சொன்னா அது பெரும் பாவம். அது அல்லாம எங்கேயோ இந்த எங்கட ஊர்ல ஒரு சைட்ல ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த ஊர்ல முஸ்லீம்கள் இருக்கிறது அவருக்கு தெரியுது, அஞ்சு நேரம் தொழுகிறது தெரியுது, முஸ்லீம்கள் மறுமையை நம்புறது தெரியுது, முஸ்லீம்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புறது தெரியுது, மறுமையில அவர் காபிர் தான். இவ்வளவு தெரிஞ்சா போதும், இவ்வளவு தெரிஞ்சு அவர் இஸ்லாத்துக்கு வரலன்னு சொன்னா அவர் காபிர் தான். மறுமை நாள் அல்லாஹ் எனது நீ வந்த அதெல்லாம் சரி வராது, உன்ட்ட யாராவது வந்து சொன்னானா அப்படின்ட்டு தனி கேள்வி என்ன செய்யாது இருக்காது. முஸ்லிம்கள் வாழ்றாங்க, முஸ்லிம்களுடைய நம்பிக்கை இது, முஸ்லிம்களுடைய கொள்கை இது, இவ்வளவு அவங்களுக்கு தெரிஞ்சுதா, அவங்களுக்கு ஹுஜ்ஜா என்ன செய்யுது போய் சேர்ந்தாச்சு, இஸ்லாம் போய் சேர்ந்து விட்டது. இது எப்படி நாம நினைச்சுக்கிறோம்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுடைய தௌஹீது ருபூபியா உலூஹியா அஸ்மா சிஃபாத்துல அவனுக்கு போய் சேர்ந்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எல்லா வரலாறும் போய் சேர்ந்து, அதுக்கு பின்னால நிராகரிச்சா தான் குஃபர் என்ற மாதிரி தான் நிறைய உரைகள் என்ன செய்து இருக்கு. அதல்ல ஒரு ஹுஜ்ஜா போய் சேர்றதுன்றதுக்கு ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, யஸ்மா உபி சும்மா லா யுமினு, என்னை பற்றி கேள்விப்பட்டு என்ன ஈமான் கொள்ளாமல் இருந்தார், அவ்வளவுதான். சரியான முறையில கேள்விப்படுறாரு, என்ன ஈமான் கொள்ளல, அவர் என்ன செய்வார், அவருக்கு மறுமையில அவர் காஃபிர் தான், சந்தேகமே கிடையாது. எனவே ஒவ்வொருவருக்கும் தஃப்சீலன் எத்தி வைக்கணும் என்றது மார்க்க ரீதியான இந்த கடமை, நம்ம முயற்சி எடுக்கணும், வரவேற்கத்தக்க விஷயம். அதுல அல்லாஹு தஆலா எங்களுக்கு கயிறு வைத்திருக்கிறான், நல்ல கூலி உண்டு, இஸ்லாமிய சமுதாயம் அதுக்கு பாடுபடணும், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமையும் ஒரு காஃபிர் நரகத்துக்கு போறதுக்கு குற்றவாளியாக்குற வேலை இருக்குது, இந்த ஊர்ல உள்ள காஃபிர் நரகத்துக்கு போறது யாரு காரணமா, ஒரு முஸ்லீம் காரணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்படி ஒரு விஷயம் சஹாபாக்கள் சொல்லுவோம் இல்ல, குர்ஆன்ல இல்ல ஹதீஸ்ல என்னது இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த வாதத்தை வச்சுத்தான் என்ன முன்வைக்கிறாங்க தெரியுமா, காபிர்களை காபிர்கள் என்று சொல்லக்கூடாது. எப்ப காபிர் என்று சொல்லணும் தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி 13 வருஷம் மக்கால பாடுபட்டு பிரச்சாரம் செஞ்சாங்களோ அந்த மாதிரி பிரச்சாரம் செஞ்ச பின்னால ஏத்துக்கலாட்டிதான் என்னதான் அவர்கள் காபிர்களாம். அப்படியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிரச்சாரத்துல இருந்தது, அப்படி இல்லை. இப்படி வார்த்தை சொல்லி இதுதான் அந்த சர்வ மத கூட்டமைப்புல வச்சுக்க நினைக்கிறாங்களே அவங்களோட வாதங்கள், இதெல்லாம் மிக முக்கியமான வாதங்கள். சர்வ மத கூட்டமைப்புல பேசிட்டு இருந்துட்டு இவன் அவங்க முஸ்லீமா என்னா இல்லையோ இவன் காபிர் ஆகிறது கன்ஃபார்ம், அங்க ஏன் அவனுக்கு தான் எல்லாம தான் ஓகே, ஆனா இவருக்கு இஸ்லாத்துக்குன்ற ஒரு கொள்கைக்கு ஒரு பொலிசி இருக்குது, அது என்ன செய்யாது அங்க நடக்காது. இந்த அடிப்படையில எல்லா மதங்களும் ஒரே எல்லாம் பல பாதையாம், எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் போகுதா, எல்லாம் பல பாதைகள் அது ஒரு இடத்துக்கு போய் சேர்கிறது. இப்படி அவங்க ரோட்டை கற்பனை பண்ணிக்கணும், ஊரை கற்பனை பண்ணிக்கிட்டு வழங்கப்படுத்திக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாம் காபிர்களுடைய குஃபரில் நம்ம திருப்தி அடைதல் அர்த்தம். காபிரை காபி குல் யா யுஹல் காபிரூன், ஏ காஃபிர்களே, ஏ இறை நிராகரிப்பார்களே சொல்வது எங்களது கடமை. காஃபிர் என்றவன் காஃபிர் தான், காஃபிர் என்றவன் காஃபிர் தான் என்கின்ற அந்த அம்சம் இருக்கும். இஸ்லாத்தை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கிறத சந்த முஸ்லீம் சமுதாயத்தோட வாழக்கூடிய எந்த காஃபிர் இஸ்லாத்தை பற்றி கேள்விப்படாமல் எனது இல்லை என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே காஃபிர்களை காஃபிர்கள் என்று சொல்ல மாட்டோம் என்று சொல்வது ஒரு குஃபர், ஒரு குஃபர் என்பதை என்ன செய்ய வேண்டும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அடுத்த பகுதியாக இது இரண்டு பகுதிகளை மிக முக்கியமாக அவர் விளங்கப்படுத்துறாரு. இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகின்ற இடத்திற்கு வரக்கூடிய குஃபர் என்பது இதுதான். இஸ்லாத்தை விட்டு வெளியேற்ற இடத்துக்கு வரக்கூடிய குஃபர் என்பது இதுதான். அதாவது வலா என்றது நேசம் என்பது இதுதான். இது வராமல் இருந்தால் அதெல்லாம் மற்றெல்லாம் என்ன செய்யும், பெரும் பாவத்தில் போய் என்ன செய்யும், சேரும் என்ற பகுதியை சொல்லி காட்டுவதை பார்ப்போம். அடுத்ததாக இதெல்லாம் இப்ப சொல்லப்படுகின்ற வலா வல் பராவுடைய பகுதிக்கு தெளிவுபடுத்ததற்காக சொல்லப்படுகின்ற தலைப்புகள். அடுத்த ஒரு தலைப்பு என்னன்னு சொன்னால், அல் இகாமா ஃபி பிலாதில் குஃபார் லஹா அக்ஸாம், காஃபிர்கள் குஃபருடைய நாட்டில் வாழுதல், குஃபர் ஆளக்கூடிய குஃபர் அதாவது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நாட்டில் முஸ்லீம்கள் வாழுதல் என்பதுடைய சட்டம் என்ன. ஏன் இந்த தலைப்பு போடப்படுது, அரபு நாட்டிலிருந்து இந்த புத்தகம் எழுதினதுனாலயா, அப்படி இல்லை, அரபு நாட்டிலிருந்து சிந்திச்சுக்கிறான்னு நினைச்சிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிறைய ஹதீஸ்கள், குர்ஆன் வசனங்கள், குஃபருடைய நாட்டில் வாழ்வதை பற்றி உள்ள எச்சரிக்கைகள் சம்பந்தமாக வருவதனால இந்த தலைப்பு எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் என்பதுக்கு போடப்படுகிறது. நீங்களே அந்த குர்ஆன் வசனங்களை ஒரு பின்னணி தெளிவில்லாமல் வாசிங்கன்னு சொன்னால் நாங்களாம் காவிர்கள் என்று சொல்ற இடத்துக்கு வருவோம். இதை சொல்லித்தான் நிறைய இளைஞர்களை கவர்ந்து இயக்கத்துக்கு ஆலய சேர்த்தது. இதை சொல்லித்தான் குஃபருடைய நாட்டில் எரிக்கக்கூடாதுன்னு ரசூலா சொல்றாங்க. ஒரு முஸ்லிம் எரிக்கக்கூடிய நெருப்பும் ஒரு முஸ்லீம் எரிக்கக்கூடிய நெருப்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விளங்கக்கூடாது. அப்படின்னா என்ன, காபிர் வாழ்ற இடத்துல முஸ்லீம் என்ன செய்யலாது, வாழ இயலாது. ஒரு இப்போ இங்கே ஒரு முஸ்லீம் குடும்பம் முஸ்லீம் சமுதாயம் வாழுது, இங்கே ஒரு காபிர் சமுதாயம் வாழுது, இவங்களும் சாப்பாட்டுக்கு நெருப்பரிக்கிறான் அவங்களும் சாப்பாட்டுக்கு நெருப்பரிச்சா விளங்குமா இல்லையா, விளங்கும். அந்த அளவு கூட கிட்ட என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஹதீஸ் இருக்கு. இதை வச்சு என்ன செய்யறது பாத்தீங்களா, அப்ப ஒன்றில் நம்ம முஸ்லீம் நாட்டுக்கு போயிடணும். இப்ப முஸ்லீம் நாடு இருக்குதா, 57 நாடு காபிர் நாடு அவன் பார்வையில், சரியா? அப்ப என்ன செய்யணும், போராடணும். போராடி இஸ்லாமிய நாட்டை உருவாக்கும் வரைக்கும் நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து போராடி கொண்டிருக்க, அப்படி மரணிச்சோம்னா அல்லாஹ்வுத்தால எங்களை என்ன செய்ய மாட்டான், குற்றம் முடிக்க மாட்டான். பேசாம இருந்தமோ நம்ம இதுல விழுவோம் சொல்லி இந்த ஹதீஸ்களை எடுத்து போட்ட உடனே அவன் என்ன நினைக்கிறான், நூத்துக்கணக்கான குர்ஆன் வசனங்களை உலமாக்கள் மறைச்சிட்டாங்க, நூத்துக்கணக்கான ஹதீஸ்களை மறைச்சிட்டாங்க, இதெல்லாம் மறைச்சுத்தானே எங்கள் நாளைக்கு ஒரு நாளும் தொழுகை நோன்பு ஜக்காத்தை படிப்பிச்சுக்கிறாங்க அந்த இளைஞர்கள் நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு நம்ம போய் சேரு, இவர் தான் ஹக்க சொல்லிக்கிறார், யாரு இவர் சொன்னவர், சரியா, இவர் தான் ஹக்க சொல்லிக்கிறார் போய் சேர்ந்து ஷஹீத் என்று நினைச்சிக்கன்னு என்ன செஞ்சிடறது, உயிரை விடக்கூடிய சிச்சுவேஷன்லாம் பார்க்குறோம். அவங்களோட எண்ணம் அல்லாஹுத்தால் அதுக்கு கூலியை கொடுக்கணும். ஆனால் ஜஹல் அறியாமை என்பதில் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ பாருங்கள், இதில் காஃபிருடைய நாட்டில் வாழுது என்ற பகுதியை 3-4 பகுதிகளாக என்ன செய்கிறார், பிரிக்கிறார். அவ்வல், முதலாவது, எப்படி வாழ்ந்தால் அவர் காஃபிர், எப்படி ஒரு காஃபிருடைய நாட்டில் அவர் வாழ்ந்தால் காஃபிர் என்றதுக்கு முதல் பகுதி, குஃப்ருன் முஹ்ரிஜுன் மினல் மில்லா, அதாவது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகின்ற அமைப்பிலான வாழ்க்கை முறை. அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாரு. எப்படி அவர் சொல்றாருன்னு சொன்னால், அதாவது ஒரு காஃபிருடைய நாட்டில் அவர் வாழ்றாரு, அந்த நாட்டில் நான் வாழ்றேன் என்பதற்காக இஸ்லாத்தை மனசுல இருந்தாலும் காஃபிர் மாதிரியே நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம், நம்மளாம் 5-6 பேர் தான் இங்கே என்ன செய்கிறோம் இருக்கிறோம், அப்படி என்பதற்காக வேண்டி தொழுகிறது இல்லை, தொழுகிறத காட்டிக்கல்றது இல்லை. எல்லாரும் க்ரோஸ் போட்டோம்னா நாங்களும் என்ன செய்யறது, இது போடுவோம்னு போட்டுக்கல்றது. எல்லாரும் எங்கேயா போவாங்கன்னா போட்டு, இந்த புதுசாக போட்டாங்களே என்னமோ ஒரு இந்த முஹர்ரம் விழா உண்டில் எல்லாரும் பேர்த்து என்னது பள்ளிக்குள்ள தர்காவுக்குள்ளே போய் என்னது பிரார்த்தனை, இந்து எல்லாரும் சேர்ந்து என்ன எல்லா விதமான கூத்து அடிக்கக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று வந்ததே, அப்போ அதில் என்ன, நம்ம காஃபிர் நாட்டில் வாழ்கிறோம், எல்லாத்தையும் செஞ்சு தான் வாழணும், வேறு வழி இல்லை. இதுக்கு பேர் மைனோரிட்டிலோ, சிறுபான்மை சட்டம், சரியா? அப்படி என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து போட்டு, இருப்பி சிறுபான்மைக்குன்னு சில சட்ட விதிவிலக்கு இருக்கு, அது வேறு. ஆனால் பொதுவாக கொண்டு வந்து போட்டு என்ன செய்யறது, எல்லா இடத்துக்கும் போகிறது வாரது எல்லா குஃபரும் என்ன செய்யறது, செய்கிறது. இது என்ன பிள்ளை, இது இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிடும், வெளியே போயிட்டு போய்விடும். இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இஸ்லாத்தை விட்டு வளர நாட்டில் வாழ்றேன்னா எனது உரிமையை பாதுகாத்துன்னு வாழணும், முஸ்லீம் அடையாளத்தை பாதுகாத்துக்குன்னு வாழணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த அதாவது இதுக்கு வந்து என்ன செய்யலாம், பள்ளியில் உங்களை வந்து மத சாஸ்திரங்கள்லாம் செய்யலாம், அதுக்கு நான் உங்களுக்கு தரேன், நீங்களும் உங்களோட பன்சலையில் உங்களோட விவகாரையில் உங்களோட எனது கோவில்களில் எனக்கு ஒரு டைம் என்ன செய்யுங்க தாங்கன்னு சொல்லி நீங்களும் அங்கே போய் தொழுகை நடத்தி அவங்களும் இங்கே வந்து என்னது இந்த மாதிரியான மத விவகாரங்களை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இது என்ன செஞ்சிடும், இஸ்லாமிய அதாவது முஸ்லீம் அல்லாத நாட்டில் நீ வாழுகின்ற முறை எப்படி போய் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகின்ற முறையில் வாழுகிறார். இது பிள்ளை அவர்களை இதோடு ஒத்து போகின்ற அளவில் உங்களோட வாழ்க்கை முறை இருந்தால் இது என்னது இஸ்லாமிய அடிப்படையில் உங்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும். இதெல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகின்ற பகுதிகள். அடுத்ததாக அதாவது உதாரணமாக அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்துல சொல்றானே, அல்லாஹு தஆலா மனிதர்களை ஒரு சிலரை கொண்டு ஒரு சிலரை தடுத்திருக்காது விட்டால் எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்களுடைய வனக்கஸ்தங்களை சொல்லி அல்லாஹ் சொல்றான் இதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கும். இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் ஏன் சொன்னான்னா, அல்லாஹ்வுடைய சுன்னா என்ன அதுக்கு சொல்றான். இதை எடுத்து வச்சு என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வே எல்லா வணக்கஸ்தலங்களும் புனிதமானது குர்ஆன்ல சொல்லிட்டானா, அல்லாஹ்வே எல்லா வணக்கஸ்தலங்களும் புனிதமானு சொல்லிட்டான். அதனால முஸ்லீம் ஒரு கிறிஸ்தவ அதாவது ஆலயத்துக்கு போய் தொழுதாலும் உண்டு, அவன் முஸ்லீம் பள்ளியில வந்து தொழுதாலும் உண்டு. இப்படி நடந்து தங்களுக்கு தங்களை ஷேர் பண்ணி எந்த அளவுக்கு ஆயிட்டா, எல் சர்வ மத பள்ளி வாயில் சர்வ மதஸ்தலம் அது புதுசாக உருவாகிட்டு வர தெரியுது. இங்க என்ன கிறிஸ்தவர்கள் வணங்கக்கூடிய இடம், அதே இடத்துல முஸ்லீம்கள் தொழுகிற இடம், அதே இடத்துல யூதர்களுடைய இடம், அதே இடத்துல ஒரே இடம். முஸ்லீம்கள் அதுக்கு செலவழிக்கிறாங்க, நாங்கள்லாம் வந்து ஒத்துமையாக இருக்கிறோம்னதுக்காக வேண்டி நாங்கள்லாம் அதுக்கு செலவழிக்கிறோம் என்ற பேரில் கவர்மெண்ட் அதுக்கு செலவழிக்குது. அந்த மாதிரியான சிஸ்டங்கள் கொண்டு வரத பார்க்குறோம். இது ஒரு நல்ல விஷயமாக சில உலமாக்கள் பேசுகிறாங்க, நல்ல ஒரு முயற்சி. இப்படியான சிந்தனை சஹாபாக்களுக்கு கூட தெரியாமல் இருந்தது மாதிரி என்னது, அவர்களுடைய ஒரு முயற்சியில் நிறைய ஃபத்வாக்கள் குறிப்பாக எங்கன்னா மேற்கத்திய உலகம் கிழக்கு உலகத்தில் தான் என்ன செய்யும், அங்கே இருந்தாலும் அப்படி வெளியாகுவதை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதில் என்ன, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய செயல்பாடுகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு நாட்டில் வாழுகிற நேரத்தில் அந்த நாட்டில் இந்த முறையில் தான் உனக்கு வாழலாம் என்று இருந்தால் என்ன செய்யலாது, நீ அந்த நாட்டில் வாழக்கூடாது. அடுத்ததாக இரண்டாவது, வாழக்கூடாதல்ல, நீ அந்த நாட்டை விட்டு வெளியே போகணும் என்ற லெவலில் இல்லை, ஆனால் இந்த முறையில் வாழ்ந்தால் ஹராம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது. அது என்ன, அவர் ஒரு நாட்டில் வாழலாம், அடுத்த மதங்களுக்கு அவர் சார்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் இஸ்லாத்தில் எதையும் அவர் வெளிக்காட்ட இயலாது, அஞ்சு நேரம் தொலை இயலாது, அதான் சொல்ல இயலாது, மற்றபடி என்னது தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக்கல இயலாது. ஆனால் அவர் ஒரு நாள் மற்றவங்களோட சம்மந்தப்பட போறதில்லை, அதுக்கு நிர்பந்தம் அவருக்கு இல்லாங்க. ஆனால் என்ன செய்யலாது, அதான் சொல்ல இயலாது, அஞ்சு நேரம் தொலை இயலாது, ஒரு முஸ்லீமாக வாழ இயலாது, முஸ்லீம் அடையாளம் காட்டிக்கொள்ள இயலாது என்ற லெவல் இருக்குமாக இருந்தால் இவர் இங்கே இருப்பது ஹராம். அந்த ஊர் அந்த 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 இடத்துல இருப்பது என்னது, அந்த மாதிரி நாடுகளில் வாழ்வது ஹராம். ஆனால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுமா, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது. உதாரணமாக சூரத்துல் நிசா 97வது வசனம், இந்த வசனத்தை 13-14 வயதுகள் எல்லாம் இளைஞர்களுக்கு என்ன இல்லாமல் ஓதி காட்டி விட்ட உடனே அவன் என்ன நினைப்பான், இந்த பாருங்க இந்த வசனம், இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாஇக்கத்து ظாலிமீ அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்டவர்களாக இருக்கிற நிலையில் அவர்களது உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்ற நேர்ந்தால், சிலருடைய அழ கைப்பற்ற முஸ்லீம்களை சொல்றான், காலு ஃபீம குன்தும், மலக்குமார்கள் கேட்பாங்க எந்த நிலையில் நீங்கள் இருந்தீர்கள், எப்படி இருந்தீங்க, காலு குன்னா முஸ்தத்அஃபீன ஃபில் அர்த், நாங்கள் வந்து வீக்கான ஆக்களாக இருந்துட்டோம், எதையுமே எங்களுக்கு சாதிக்க முடியாத லெவலில் நம்ம என்ன செஞ்சிட்டோம் உலகத்தில் வாழ்ந்துட்டோம். காலு அலம் தக்குன் அர்துல்லாஹி வாசிஅத்தன் ஃபதுஹாஜிரு ஃபிஹா, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது தானே, ஹிஜ்ரத் செஞ்சிருக்கலாம் தானே, உங்களுக்கு இங்கே இல்லைன்னா இன்னொரு இடத்துல போய் என்ன செய்யலாம், இஸ்லாத்தை வெளிப்படுத்தி வாழ்ந்திருக்கலாம் தானே, அப்படி என்று மலக்குமார்கள் கேட்பார்கள். فَأُولَٰئِكَ مَأْوَاهُمْ جَهَنَّمُ وَسَاءَتْ مَصِيرًا, இந்த மாதிரி நபர்களுடைய தங்குமிடம் நரகம், தங்குமிடத்தால் அது மிக மோசமானது. இது எதை சொல்லுது, முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டு இஸ்லாத்தை வெளிப்படுத்த முடியாமல் வாழ்ந்தாங்க, அல்லாஹ் சொல்ற நீ ஹிஜ்ரத் செஞ்சிருக்கணும், ஹிஜ்ரத் செய்யலையா நீ அநியாயக்காரனாக என்ன செஞ்சிட்டாய், மௌத்தாகிட்டாய். இதை எடுத்து காட்டுறது இளைஞர்கள் நினைப்பா, இது வந்து எல்லாத்தையும் குறிக்கணும், இது எதை குறிக்க தெரியுமா, இஸ்லாத்தை வெளிப்படுத்த முடியாத நிலையில் யார் வாழ்றாங்களோ அந்த மாதிரியான பிரதேசங்களை அந்த மாதிரியான ஊர்களை என்ன செய்யறது. இது நாடு மட்டும் யோசிக்க கூடாது, ஒரே ஹிஜ்ரத் ஸ்ரீலங்காலிருந்து சவுதி என்று வச்சிடக்கூடாது, ஹிஜ்ரத் என்றது ஒரு ஊர்ல இன்னொரு ஊருக்கு போறது ஹிஜ்ரத் தான், இஸ்லாம் வாழக்கூடிய வாழ முடியாத ஊர்ல இன்னொரு இஸ்லாம் வாழ முடிஞ்ச ஒரு ஊருக்கு என்ன செய்யறது, மாறுறது ஹிஜ்ரத் தான். இந்த மாதிரியான வசனங்கள் எதை குறிக்கும் என்றால், இஸ்லாத்தை ஒருவனுக்கு காட்ட முடியாமல் வாழுகின்ற நிலை ஏற்பட்டால், ஆனா அவன் காவிர்களோடு சார்ந்து நடக்கல, இந்த நிலை ஏற்பட்டால் அவரும் அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, குஃப்ரான நாட்டில் வாழக்கூடாது, இன்னொரு பகுதிக்கு என்ன செய்யணும், அவர் மாறிவிட வேண்டும் என்பதை இந்த வசனம் குறிக்கிறது. இரண்டாவது, ஆனால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது. மூன்றாவது, அவர் வாழுவது அனுமதி, குஃப்ரான நாட்டில் வாழ்றது அனுமதி, அது ரெண்டு பகுதி, அது இரண்டு பகுதி. எப்படி அந்த அனுமதி கிடைச்சது என்பது இரண்டு பகுதி, குஃப்ர நாட்டில் அவருக்கு வாழலாம் ஆனால் அது அனுமதி எதற்குன்னு ரெண்டு பகுதி, சிறந்ததுன்னு எங்கே வராது, குஃப்ர நாட்டில் நீ வாழ்வது சிறந்தது அப்படின்றது எங்கே என்ன செய்யாது வராது, அனுமதி. அந்த அனுமதி கிடைச்சதுக்கான காரணம் இரண்டு வகையில், ஒன்று என்னன்னு சொன்னால், விளங்கிட்டா, அதாவது இஸ்லாத்தை நிலைநாட்டுவதையும் தீனை வெளிப்படுத்துவதும் அவருக்கு முடிந்திருந்தால் அந்த இடத்துல அஞ்சு நேரம் பகிரங்கமாக அதான் சொல்லி அவருக்கு தொழலாம், அவர் முஸ்லிம் சமுதாயத்துடைய கலாச்சாரத்தை பின்பற்றலாம், தாராளமாக இஸ்லாத்தை அவர் என்ன செய்யலாம், நடைமுறைப்படுத்தலாம். சுபஹானல்லாஹ், இன்றைக்கு பெரும்பாலும் உள்ள சிறுபான்மை நாடுகள், ஒரு பகுதிகளை தவிர்த்துட்டோம்டா, இப்ப இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் அந்த அளவுக்கான ஒரு நிலைப்பாடு என்னது இல்ல, அதான் நீ சொல்லக்கூடாது, நீ வந்து என்னது பள்ளி கட்டக்கூடாது, அல்லது என்ன ஒரு முஸ்லீமாவே நீ என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது என்கின்ற நிலைமையில அந்த மாதிரியான ஒரு சில பதுகதி, ஒரு சில விதிவிலக்கு, ஒரு சில காலகட்டம் என்ன செய்யலாம் வரலாமே தவிர, முஸ்லிம்கள் தாராளமாக முஸ்லீம் என்ன செய்யலாம் இறங்கி இஸ்லாத்துக்காக போராட முடிஞ்ச அனுமதியை என்ன செய்யுது, பெயர் இஸ்லாம் என்று அடையாளப்படுத்தி போராடலாமா இல்லையா, போராடுறதுக்கு அனுமதியை வழங்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரியான நிலை இருக்கக்கூடிய நாடுகளை இது குறிக்கும். எது அஞ்சு நேரம் அவனுக்கு பகிரங்கமா தொடலாம், பள்ளிகளை கட்டலாம். இன்றைக்கு எந்த காலம் சொன்னா பள்ளி அவனே வந்து திறந்து வைக்கிற காலம், சரியா, அவனுடைய அரசியலுக்காக அவனே வந்து திறந்து வச்சுட்டு அவனாகவே எல்லாம் செஞ்சு விட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மாதிரியான சிச்சுவேஷன் உள்ள நாடுகளாக இருந்தால் அவர்கள் தாராளமாக அங்க வாழலாம். இது அபிசீனியாவுக்கு சமம். எங்க சமம்? அபிசீனியா. அபிசீனியா என்ன செஞ்சாரு, ரசூலாங்க அங்க அனுப்பினாங்க, உன்ன மார்க்கத்தை நீ என்ன செய்யலாம் அங்க நடைமுறைப்படுத்தலாம். நான் ஒரு நாள் என்ன செய்வேன், அவர் அபிசீனியா மன்னர் என்ன சொன்னாரு, என்ன நாட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்தவங்க நான் என்ன செய்ய மாட்டேன், அநியாயம் செய்ய மாட்டேன் லெவலில் அவர் நடந்துகிட்டார். இந்த மாதிரி உங்களது உரிமைகளை உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தனியாக வேறு செக்ஷன்லாம் பிரித்து தந்திக்கிறோம், நம்ம தான் நடைமுறைப்படுத்தாமல் இருந்துட்டுருக்கிறோம், நாங்கள் நடைமுறைப்படுத்தாமல் அறவாசம் வச்சுக்கிட்டுருக்கிறோமே தவிர அவன் நிறைய தந்திக்கிறான். சொத்தை நீ இஸ்லாம் சொல்கிற மாதிரி பிரிச்சுக்கேண்டு, இஸ்லாம் சொல்கிற மாதிரி பிரித்தா பெரிய நஷ்டம் வரும்னு பிரிக்காமிக்கிறான். நம்ம தான் அதை செய்யாமல் இருக்கிறோமே தவிர எங்கேயாவது இன்றைக்கு முஸ்லீம்களை பார்க்கலாம் என்று சொன்னால் வழக்கு போட்டு வெத்தலாம், தாடி வளர்க்குறதுக்கு வழக்கு போட்டு வெத்தலாம், யார் வளர்க்காமிக்கிறான், நாங்கள் தான் என்ன செய்யறோம் வளர்க்காமிக்கிறோம். ஆனா என்ன கவலை பார்த்தீர்களா, அந்த நாட்டிலே தாடி வளர்க்க தடை செய்து விட்டார்கள். உனக்கு யார் தடை செய்யல தானே, இவன் வளர்க்கறது இல்லை, எந்த நாட்டில் தடை, அந்த நாட்டில் தடை செய்து விட்டார்கள் அப்படின்னு ஏதோ ஒரு நாட்டை பார்த்து அவருக்குள்ள கவலை. ஆனா இவருக்கு இங்க என்ன செய்யலாது, வளர்த்துக்கல. இங்க தாராளமா எல்லா அடையாளமும் செய்யல. இன்னும் சொல்ல போனா அரபு நாட்டு இறக்குமதினு சொல்லப்படுற அளவுக்கு ஜுப்பாக்கள் அணிச்சிக்கிறது, அதை அணிச்சிக்கிட்டு போனா கூட அவன் என்ன செய்யற, மத குரு போறாரு, அவனுக்கு ஜுப்பா போட மத குரு தானே. அந்த லெவல்ல என்னது, இந்த லெவல்ல நமக்கு முழுமையான அனுமதி தரப்பட்டிருக்கிற கூடிய நாட்டுகள்ல தாராளமாக என்ன செய்யலாம் வாழலாம். ஒரு நாளும் இஸ்லாத்துட்டு என்ன செய்யாது, வெளியேற்றாது. அந்த வசனங்கள் இதுக்கு என்ன செய்யாது, பொருந்தாது. இரண்டாவது கட்டம் என்ன தெரியுமா, ஒருவர் இஸ்லாத்தை அவருக்கு வெளிப்படையாக நடைமுறைப்படுத்த இயலாது, வெளிப்படையாக அவருக்கு நடைமுறைப்படுத்த முடியாது, தீன் அவருக்கு நடைமுறைப்படுத்த இயலாது, முஸ்லீம் என்று காட்டிக்கொள்ள முடியாது. ஆனால் அவருக்கு ஹிஜ்ரத்து போகக்கூடிய அளவுல பலமானவரும் அல்ல, என்ன பெண்களாக இருப்பாங்க, பெண்களாக இருப்பார்கள், வயோதிபர்களாக இருப்பார்கள், சக்தியற்றவர்களாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் குஃபருடைய நாட்டில் வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். மார்க்கத்தை வெளிப்படுத்த முடியும் என்பதனாலே இல்லை, அதை தவிர உங்களுக்கு வேற வழி இல்லை. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், சூரத்து நிசா 98 பாருங்க, ஃபர்ஸ்ட் குர்ஆன் வசனம் என்ன சொல்லுச்சு, நாங்கள் பூமியில் பலகீனர்களாக இருந்தோம், அல்லாஹ் கேக்குற நீ ஹிஜ்ரத்து போகல அதனால நரகம்னு சொல்றான். இங்கேயும் அல்லாவே சொல்றான், இல்லல் முஸ்தத்அஃபீன மினர் ரிஜாலி வன்னிசா வல்வில்தான் லா யஸ்ததீஊன ஹிலதன் வலா யஹ்தூன சபீலா. எந்த விதமான அதாவது ஒரு வழியும் இல்லாத சக்தியும் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது ஆண்கள், அது வயது இவர்கள், அது போல சிறுவர்கள், இவர்கள் மீது குற்றம் கிடையாது அப்படின்றால, இவர்கள் மீது குற்றம் கிடையாது. அவங்களுக்கு மார்க்கத்தை வெளிப்படுத்த முடியாது விட்டாலும் கூட அவங்களுக்கு என்ன குற்றம் கிடையாது, காரணம் அவங்களுக்கு வழி இல்லை, அவர்களுக்கு வழி கிடையாது. இன்றைய நிலை என்ன, இன்றைய நிலை சிறுவர்களோ ஆண்களோ பெண்களோ எல்லாரும் சரி நான் ஹிஜ்ரத்து போறேன்னா யார் தருவா நம்மளுக்கு, எத்தனை ஹிஜ்ரத் தர, பர்மா மக்கள் படுற பாடு பார்க்கறது தானே, பக்கத்தில் உள்ள பங்களாதேஷ் படுத்துற பாடு பார்க்கல நாங்க, அப்ப எவ்வளவு தரலாம், இன்றைக்குள்ள கால சிஸ்டத்துல எவ்வளவு வாங்கலாம், எவ்வளவு மக்களை வைக்கலாம், இந்த மாதிரியான பிரச்சனை நிறைய இருக்குது. அப்ப எனவே நிர்பந்த நிலையில் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவனுக்கு ஹிஜ்ரத் போகலாம், ஆனா ஹிஜ்ரத் போக வழி இல்லை, நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறான், பலகீனமானவனாக வாழ்றான். அப்படி என்றிருந்தால் அவன் இதுக்குள்ள என்ன செய்ய மாட்டான், அடங்க மாட்டான். இந்த ரெண்டு பேரும் மார்க்கத்தை வெளிப்படுத்த முடிந்தவன், இரண்டாவது வெளிப்படுத்த முடியாது ஆனா ஹிஜ்ரத் செய்வதற்கான எந்த வழியும் இல்லாதவன், இந்த ரெண்டு பேருக்கும் குஃபருடைய நாட்டில் வாழ்வதற்கான அனுமதி உண்டு. அப்ப நம்ம எந்த பகுதியில் இருக்கிறோம், இதுல முதல் பகுதியில் தான் இருக்கிறோம், நாங்கள் ரெண்டாம் பகுதியில் கூட இல்லை, ரெண்டாவது பகுதியில் கூட இல்லை என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதியோடு இறுதி பகுதி, அதாவது இந்த வலாவல் பராவுடைய இறுதி பகுதி என்ன என்று சொன்னால், அதாவது மா யஹ்சுலு பிஹி இதுஹாருத்தீன், மார்க்கத்தை வெளிப்படுத்த முடியக்கூடிய ஆற்றல் என்ற ஒரு பகுதி சொன்னோமே, மார்க்கத்தை வெளிப்படுத்த முடிதல், மார்க்கத்தை வெளிப்படுத்தல்னா என்ன, அதை சரியாக வழங்கப்படுத்தணுமே. ஒரு சமுதாயத்தோட பார்வையில் மார்க்கத்தை வெளிப்படுத்துறேன்னா கலீபா வாருது, என்ன அந்த நாட்டில் முஸ்லீம்கள் தான் ஆட்சி செய்யணும், அதான் மார்க்கத்தை வெளிப்படுத்தல், அதான் அதல்ல. மார்க்கத்தை வெளிப்படுத்தல் முடிந்தது என்று சொன்னால் தொழுகையை உங்களுக்கு நிலைநாட்ட முடிந்தால், அதான் உங்களுக்கு அங்கு சொல்ல முடிகிறதாக இருந்தால், தொழுகை உங்களுக்கு கூட்டாக நிலைநாட்ட முடிந்தால், இது போன்ற மார்க்க அடையாளங்களை உங்களுக்கு முஸ்லிம் என்று நீங்கள் காட்டிக்கொள்வதற்கான முழு உரிமை உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டால், ஹலாஸ் என்ன, மார்க்கம் உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். இதுதான் இலஹாருத்தீன். இதுக்கு அர்த்தம் இப்படி அல்ல, காபிர்களுடைய சிலைகளை, அவங்க வணக்கக்கூடிய மார்க்கத்தை, அவர்களுடைய விஷயங்களை எதிர்த்தால் தான் மார்க்கத்தை வெளிப்படுத்தியதாக ஆகுவார். இடத்துக்கு என்ன செய்யாது, வராது. உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு முழுமையாக செய்யக்கூடிய லெவல் இருந்துட்டு சொன்னால், நீங்க மற்ற விஷயங்களை எதிர்த்தால் அவர்கள் ஏதாவது செய்து விடுவார்கள் அஞ்சு வாழ்ந்தாலும், உங்களுக்கு மார்க்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய அனுமதி உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறது, வழங்கப்பட்டு விட்டது. இப்ப ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய சிச்சுவேஷன் அதான் இருந்தது. மன்னர் என்ன செய்வார் அவருக்கு தெரியும், அவர் எப்படி பேசினாரு, அந்த மார்க்கத்தை பெரிய அளவில் என்ன செய்யலவர் எதிர்க்கல, ஆனா இஸ்லாத்தை தெளிவா செஞ்சாரு, இதான் இஸ்லாம் சொன்னாரு. அதுல இருந்தே மன்னர் உணர்ந்து கொண்டாரு, இது என்ன உணர்ந்து கொண்டாரே தவிர எப்படி சொல்லல, நீங்க காபிர், நீங்க இஸ்லாத்தோட வெளியே பேத்துட்டீங்க, ரசூலுல்லா சொன்னாங்கடா சொன்னாரு, அப்படித்தான் அதாவது சொல்ல நினைக்கிறோம். ஆனா அப்படி வெளிப்பட்டால் தான் இஸ்லாத்தை வெளிப்படுத்தியதாக என்ன செய்யாது, ஆகாது. நம்ம மார்க்கத்தை நாங்க நடைமுறைப்படுத்த முடிந்த லெவல்ல இருந்தது என்று சொன்னால், மார்க்கத்தை இலஹாருத்தீன், மார்க்கத்தை வெளிப்படுத்த முடிந்த இடத்துல வைக்கிறோம். நாங்க அதையெல்லாம் தாண்டிக்கிறோம், நாங்கள் அதையெல்லாம் தாண்டிய நிலையில் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் என்று சொன்னால், இந்த மாதிரி சொல்ல முடிந்த அளவில் முஸ்லிம்களுடைய வேதம் குர்ஆன், முஸ்லிம்களுடைய தொழுகை முறை எது, முஸ்லிம்களுடைய வாழ்க்கை முறை எது, நாங்கள் இப்படி வாழ முடியும் என்கின்ற அமைப்பில் இருந்துட்டால், அவர்களுக்கு மார்க்கத்தை இலஹாருத்தீனுக்கான அனுமதி வழங்கப்பட்டுட்டது, அந்த நாட்டில் வாழ்வதற்கு அவருக்கு எந்த விதமான தடையும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லிட்டு ஒரு சின்ன குறிப்பு சொல்றாரு, அது என்ன, ஃபமின் ஹுனா, இங்கே சவுதி அரேபியாவில் ஒரு சின்ன ஒரு கருத்து முரண்பாடுகள் இருக்குது. என்னன்னு சொன்னால், உலக விஷயங்களுக்காக ஒரு இஸ்லாமிய நாடை விட்டு வெளியே போகலாமா, உலக விஷயங்களுக்காக படிப்பு பிஸ்னஸ் இப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வெளியே போகலாமா, அப்படி வெளியே போனால் கன்ஃபார்மாக என்ன நடக்கும், குஃபருடைய நாட்டுக்கு தான் பெரும்பாலும் பேத்துப்படும், போனால் சாராயம், விபச்சாரம், குஃபரு, எல்லா விதமான அநியாயம், மார்க்கத்துக்கு முரணான கல்விமுறை, எல்லா விதமான சூழலும் அங்கே இருக்கும். உனக்கு அப்படி போகிறதுக்கு அனுமதி இருக்குதா, உனக்கு இங்கே வாழ்க்கை முறை எல்லாம் இருக்கிற நேரத்தில் உனக்கு தேவை இருக்கிறதா, இந்த இது இல்லை என்ற கருத்தில் மாதிரி தான் அந்த கருத்தில் அவர் சொல்லலை. கிங் அப்துல் அசீஸ் இருந்தார், அவர் ரெண்டு முறை தான் என்ன செஞ்சார், இதை விட்டு வெளியே போனார், சவுதி அரேபியா விட்டு இரண்டு முறை தான் என்ன செஞ்சுக்கிறார், வெளியே பேத்திக்கிறார். அவரை வாழ்நாள் புள்ளாக என்ன செய்யலை, வெளியே போகவே இல்லை, இரண்டு நாள் தான் இரண்டு முறை வெளியே பேத்திக்கிறார். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளராக இருந்து கொண்டு இந்த மாதிரியான ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது. ஏன்னா வெளியே போனால் என்ன நடக்கும், ஒரு இஸ்லாமிய நாட்டில் வாழை கிடச்ச பின்னால் வெளியே போனால் நம்ம குஃபுரு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம அதெல்லாம் பார்த்து அங்கீகரித்து சிரிச்சுட்டு போக வேண்டிய கட்டமெல்லாம் என்ன செய்யும் இருக்கும் என்பதுனால. ஆனால் இவர் கடைசியில் எப்படி முடிக்கிறார், ஃபமின் ஹுனா, இந்த இடத்துல நம்ம இப்போ சொன்ன விஷயத்தை இதெல்லாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், யுஅலம் அன்ன சஃபர் அலி பிலாதில் குஃபார் ஜாயிஸ், காஃபிர்களுடைய பூமிகளுக்கு பிரயாணம் செய்வது அனுமதி என்பதைத்தான் நம்ம இதுலேருந்தெல்லாம் என்ன செய்கிறோம், இந்த குர்ஆன் வசனங்கள், இந்த செய்திகள் இருந்தெல்லாம், உனக்கு மார்க்கத்தை வெளிப்படுத்துவதற்கான ஆற்றல் இருந்துட்டா, முடிஞ்சிட்டா, உனக்கு அந்த இடத்துக்கு போகிறது எந்த விதமான தடையும் இல்லை என்பதை இந்த செய்தியில் இருந்து என்ன செய்கிறோம் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். லி திஜாரா, அது வியாபாரமாக இருக்கலாம், அவு கைரிஹா, அது அல்லாத விஷயமாக இருக்கலாம், இஸ் லா தலீல யம்னா, ஆதா தடுக்கக்கூடிய விஷயத்துக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. யாரா தடுக்கிறாங்கடா, அவங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லையா, இவர் மார்க்கத்தை இவருக்கு செய்ய முடியுமன்னா மற்றவன் குஃபர் செய்யறதை பற்றி இவர் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று முன்வைக்கிறாரு. ஏனென்று சொன்னால், முன் சொன்ன எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்தோம்டா, அவர் மார்க்கத்தை வெளிப்படுத்த முடிந்த ஆற்றல் இருந்தால் அவர் தாராளமாக என்ன செய்யலாம், போகலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீ அப்படி வெளியே போவதனால தவறி போவாய், மார்க்கத்தில் வழிகட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, ஒழுக்க கேட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால், நீ ஒரு தவறான பிரயாணம் செய்கிறாய், நீ வேற நோக்கத்துக்கு போகலை, நல்ல நோக்கத்தான் போறாய், ஆனால் உன மனசு சொல்லுது நீ என்ன செய்வாய், நீ கெட்டு போவாய், நீ அதாவது மார்க்கத்துக்கு முரணான நிலைமை உனக்கு கிடைக்கும், அந்த நடைமுறை தான் உனக்கு வரும் என்று தெரிஞ்சுக்கணும். நீ போனால் அவனோட பிரயாணம் என்ன, ஒரு மார்க்கத்துக்கு முரணான பிரயாணம் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் முடிக்கிறாரு. இவது வரைக்கும் இப்போ நம்ம கடைசியாக சொன்னதுன்னா மிக முக்கியமான மூன்று பகுதிகள் என்ன செஞ்சுக்கிறோம், இதில் நம்ம பேசியிருக்கிறோம் மிக முக்கியமான மூன்று பகுதி. இப்போ கடைசியாக பேசியது இஸ்லாமிய நாட்டில் நம்ம என்ன செய்தல், அதாவது குஃப்ரான நாட்டில் வாழுதல் என்கின்ற பகுதி நம்ம பேசிக்கிறோம். அதே போல் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய குஃப்ர் என்றால் என்னன்னு பேசிக்கிறோம். அதே போல் இலஹாருத்தீன், மார்க்கத்தை வெளிப்படுத்தல் என்றால் என்ன என்ற பகுதியை நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த மூன்றையும் அடிப்படையாக வைத்து முஸ்லீம் அல்லாத நாடுகளுக்கு நம்ம போதல் என்பது எந்த விதமான தடையும் இல்லாத ஒரு விஷயம், நம்ம மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த முடிந்திருந்தால் என்ற பகுதியோடு, அல் வலா வல் பரா என்ற பகுதி என்ன செய்யும், இதோடு முடிகிறது. எப்பொழுதும் ஒரு பாட அம்சத்தை நம்ம முதல் முறையாக படிக்கிற நேரத்தில், முதல் முறையாக நம்ம படிக்கிறோம், ஏன்னா நம்ம முதல் முறையாக தான் படிக்கிறோம்னு அர்த்தம் இல்லை, நம்ம பல காலமாக இங்கிருக்கிறோம், நம்ம தனிப்பட்ட ரீதியாகவும் படிச்சிருப்போம், பல உரைகள் கேட்டிருப்போம், இது அங்கம் அங்கமாக வேறு வேறு தலைப்புகள் என்ன செய்திருப்போம் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் முதல் முறையாக நம்ம இப்போ படிக்கிற நேரத்தில் அதனுடைய முழு வடிவம் எங்களுக்கு என்ன செய்யாது, விளங்காது, அது எல்லாருக்கும் அப்படி இருக்கும். இரண்டாவது முறை நம்ம அதை கேட்கணும், அல்லது இரண்டாவது வேறொரு முறையில் பேசக்கூடியவங்களை வேறொரு அமைப்பில் இதை விளங்கப்படுத்தக்கூடியவங்க நம்ம கேட்குற நேரத்தில் அதனுடைய முழு அம்சமும் எங்களுக்கு என்ன செய்யும், தெளிவாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை சிறந்த முறையில் புரிந்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக இம்மனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.